ගරු ඉම්රාන් මහ රුක්මන්ත්‍රී තුමාට විනාඩි 15ක කාලයක්
තියෙනවා. நன்றி சபைக்கு தலைமை தாங்கும் உறுப்பினர் அவர்களே, இன்று ஜனாதிபதி அவர்களுடைய அமைச்சு சம்பந்தமான குழுநிலை விவாதத்திலே சில விடயங்கள் பேசலாம் என்று நினைக்கின்றேன். அந்த அடிப்படையிலே மிக முக்கியம் வாய்ந்த பல ஆணைக்குழுக்கள், அதே போன்று பல அமைச்சுக்கள் இதன் கீழே வருகின்றது. குறிப்பாக முதலிலே நாங்கள் லஞ்ச ஊழல் ஒழிப்பில் அதிகம் முன்னேற்றம் ஏற்பட வேண்டுமாயின் அந்த ஆணைக்குழுவின் விசாரணை அலுவலகங்கள் மாகாண மட்டத்துக்கு விஸ்தரிக்கப்பட வேண்டும் என்ற விடயத்தை இந்த இடத்திலே நான் கூறிக்கொள்கின்றேன். அப்போதுதான் தேங்கிக் கிடக்குகின்ற விசாரணைகளை விரைவுபடுத்த முடியும், ஊழல்களை கட்டுப்படுத்திக் கொண்டு வரவும் முடியும் என்ற ஒரு விடயத்தையும் இந்த இடத்திலே நான் பதிவு செய்யலாம் என்று நினைக்கின்றேன். இதற்கு மேலதிகமாக லஞ்ச ஊழல் ஒழிப்பு ஆணைக்குழுவிலே நியாயமான முறையிலே விசாரணைகள் முன்னெடுக்கப்படுகின்றதா என்ற சந்தேகம் எனக்கு உள்ளது. சபைக்கு தலைமை தாங்கும் உறுப்பினர் அவர்களே, சகல விடயங்களையும் மூடி மறைக்கப்படுகின்றதா என்ற சந்தேகமும் காணப்படுகின்றது. குறிப்பாக கிழக்கு மாகாண திணைக்களம் ஒன்றிலே இடம்பெற்ற ஊழல் தொடர்பாக எனக்கு கிடைக்கப்பெற்ற தகவல்களை லஞ்ச ஊழல் ஒழிப்பு ஆணைக்குழுவுக்கு நான் அனுப்பி வைத்திருந்தேன். சமீபத்திலே அந்த ஆணைக்குழுவிலிருந்து எனக்கு கடிதம் வந்திருக்கின்றது. இதிலே எந்த திணைக்களத்திலும் எந்த விதமான மோசடியும் இடம்பெறவில்லை என்ற வகையிலே அந்த கடிதத்திலே குறிப்பிடப்பட்டிருக்கின்றது. இதனை வைத்து நோக்குகின்ற பொழுது சரியான முறையிலே இந்த விசாரணை முன்னெடுக்கப்படவில்லை என்பது தெரிய வருகின்றது. இந்த அணுகுமுறையினை இந்த ஆணைக்குழு, அதாவது இந்த அணுகுமுறையிலே இந்த ஆணைக்குழு செல்லுமாயின் ஊழலை கட்டுப்படுத்த முடியாத அதே வேளை பொதுமக்களுக்கு இந்த ஆணைக்குழுவின் மீது இருக்கின்ற நம்பிக்கையும் இழந்து போகின்ற ஒரு நிலைப்பாடு காணப்படுகின்றன. ஆகையால் இதனை கருத்தில் கொண்டு இதற்கான சரியான நடைமுறையை முன்னெடுப்பதற்கான நிலைப்பாட்டை கௌரவ ஜனாதிபதி அவர்கள் முன்னெடுக்க வேண்டும் என்ற ஒரு விடயத்தை இந்த இடத்திலே நான் கேட்டுக்கொள்வதோடு, அரச அலுவலக நிர்வாக செயற்பாடுகள் பாதிக்கப்பட்ட அரச ஊழியர்கள் பல நியாய கோரிக்கையை மனித உரிமை ஆணைக்குழுக்கு வழங்குகின்றார்கள். அவற்றை விசாரிக்கும் மனித உரிமை ஆணைக்குழு பரிந்துரை தீர்மானங்களை வழங்குகின்ற இந்த செயற்பாடுகளிலே சில பிரச்சனைகள் காணப்படுவதாக கூறப்படுகின்றன. எனினும் அவற்றை அமுல்படுத்துவதிலே சில அலுவலகங்களில் குறைபாடுகள் காணப்படுகின்றன. ஆகையால் இவற்றையும் கருத்தில் கொண்டு இதற்கான ஒரு தீர்வையும் வழங்க வேண்டும் என்பதை இந்த உயரிய சபையிலே நான் கேட்டுக் கொள்கின்றேன். அதே போன்றுதான் சபைக்கு தலைமை தாங்கும் உறுப்பினர் அவர்களே, இந்த அரச சேவை ஆணைக்குழு அரச உத்தியோகத்தர்களினுடைய நியமனம், பதவி உயர்வு, இடமாற்றம் போன்ற விடயங்களை கையாளுகின்றது. இந்த ஆணைக்குழுவிலே குறித்த ஒரு சேவையினைச் சேர்ந்த உத்தியோகத்தர்களோ அதிகம் பேர் கடமை உத்தியோகத்தர்கள் அதிகம் பேர் கடமை புரிவதால் அந்த சேவை தொடர்பான நியமனம், பதவி உயர்வு போன்ற விடயங்களிலே முன்னுரிமை காட்டப்படுவதில்லை என்ற ஒரு குற்றச்சாட்டு இன்று அரச உத்தியோகத்தர்கள் மத்தியிலே காணப்படுகின்றன. எனவே இந்த குறைபாடுகளை நிவர்த்தி செய்கின்ற பொருட்டு அரச சேவை ஆணைக்குழுவிலே எல்லா நாடளாவிய சேவைகளையும் சேர்ந்தவர்களையும் கடமையாற்றுகின்ற வகையிலே ஏற்பாடு செய்ய வேண்டும் என்ற ஒரு விடயத்தையும் இந்த உயரிய சபையிலே நான் கேட்டுக் கொள்கின்றேன். அதே போன்றுதான் நீதி சேவை ஆணைக்குழு தற்பொழுது வினைத்திறனாக செயற்பாடுகளை முன்னெடுத்து வந்தாலும் நீதிமன்றத்திலே வழக்குகள் இன்னும் தாமதமான ஒரு நிலையிலே இருந்து வருகின்றன. இதனால் பொதுமக்கள் மிகவும் பாதிக்கப்படுகின்றார்கள். பெருமளவிலே பாதிக்கப்படுகின்ற காரணத்தினால் குறித்த திகதியிலே பொதுமக்கள் தமது வழக்குக்கு சென்றாலும் சில நேரங்களிலே வழக்கு விசாரிக்கப்படாமல் பிறிதொரு தினம் ஒத்திவைப்பதற்கான நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்படுகின்றன. எனவே நீதி சேவை ஆணைக்குழு இதனை கவனத்தில் எடுத்து வழக்கு தாமதங்களை குறைக்க, தேவையான நடவடிக்கைகளை முன்னெடுக்க வேண்டும் என்ற ஒரு விடயத்தையும் இந்த இடத்திலே நான் கேட்டுக் கொள்ளுகின்றேன். சபைக்கு தலைமை தாங்கும் உறுப்பினர் அவர்களே, இவ்வாறான விடயங்கள் கவனிக்கப்பட வேண்டும், அதற்கான சிறந்த முறைகளை முன்னெடுக்க வேண்டும் என்பதையும் நான் கௌரவ ஜனாதிபதி அவர்களிடம் இந்த இடத்திலே முன்வைக்கின்றேன். அதே போன்றுதான் இன்று பேசப்படுகின்ற இந்த உள்ளூராட்சி மன்ற தேர்தல் முறை சம்பந்தமான பல விடயங்கள் பேசப்படுகின்றன. இந்த முறையிலே காணப்படுகின்ற பிரச்சினைகள், இந்த முறையினால் எதிர்கொள்ளுகின்ற அந்த பிரச்சினைகள் காரணமாக சபையிலே பல பிரச்சனைகள் ஏற்படுகின்றன. ஆகையால் இந்த உள்ளூராட்சி மன்ற சபையினுடைய மாற்றத்தை ஏற்படுத்த வேண்டிய பொறுப்பு இன்று எங்களிடம் காணப்படுகின்றது. இந்த சபையினுடைய நிலைப்பாடு சென்ற காலங்களிலே கொண்டுவரப்பட்டாலும் பலர் பல கட்சியினுடைய ஆதரவின் மூலமாக இந்த முறை அமல்படுத்தப்பட்டாலும் இன்று இந்த முறைகளிலே பல குறைகள் காணப்படுகின்றது என்பதை இன்று எல்லோரும் உணர்ந்திருக்கின்ற இந்த காரணத்தினால் நாங்கள் இதிலே ஒரு மாற்றத்தை கொண்டு வர வேண்டிய பொறுப்பு இன்று எங்களிடம் காணப்படுகின்றன. இன்று வெற்றி பெற்றவர்களுக்கு இந்த சபையிலே ஆட்சி அமைக்க முடியாது, அப்படி ஆட்சி அமைத்தாலும் அந்த சபையை சரியான முறையிலே பராமரிக்க முடியாது. அவ்வாறு பராமரித்து முடிந்தாலும் 4 வருடங்கள் அந்த சபையை கொண்டு செல்வது என்பது மிகவும் கடினமாக இருக்கின்றது. இன்று சபைகள் அமைக்கப்பட்டாலும் இன்று வரவு செலவு திட்டத்திலே தோக்கடிக்கப்படுகின்றது என்று இவ்வாறான பல பிரச்சனைகள் இந்த தேர்தல் முறையிலே காணப்படுகின்றன. ஆகையால் இந்த உள்ளூராட்சி மன்ற தேர்தல் முறைகளையும் மாற்றி அமைப்பதற்கான ஒரு நல்ல நடவடிக்கைகளை முன்னெடுக்க வேண்டும் என்ற ஒரு விடயத்தை இந்த இடத்திலே நான் கேட்டுக் கொள்கின்றேன். அதே போன்றுதான் மாகாண சபை தேர்தல் நடவடிக்கைகளும் இப்பொழுது பேசப்படுகின்றன. குறிப்பாக புதிய எல்லை நிர்ணயங்களை மேற்கொள்ள வேண்டும் என்பதை கௌரவ ஜனாதிபதி அவர்கள் தனது வரவு செலவு திட்டத்திலே கூறியிருந்தார்கள். அவ்வாறு இந்த எல்லை நிர்ணய ஆணைக்குழுவுக்கு புதிதாக உறுப்பினர்கள் நியமிக்கப்படுவார்களாக இருந்தால் நியமிக்கப்படுகின்றவர்களிலே சிறுபான்மையர்கள், அதாவது குறிப்பாக வடகிழக்கை சேர்ந்தவர்கள் இருக்க வேண்டும் என்பதையும் இந்த இடத்திலே நான் கேட்டுக் கொள்ளுகின்றேன். குறிப்பாக முஸ்லீம் சார்பாக நியமிக்கப்படுகின்றவர்கள் கிழக்கு மாகாணத்தை சேர்ந்தவர்களாக இருக்க வேண்டும். அதாவது அவ்வாறு இல்லாத காரணத்தினால்தான் பல குறைகள் ஏற்படுகின்றன. ஏனென்றால் இவர்கள் கூகுள் மேப்பின் மூலமாக அந்த எல்லை நிர்ணயத்தை அமைக்கின்ற பொழுது அந்த பிரதேசத்திலே பல பிரச்சனைகள் ஏற்படுத்துகின்றவாறு அந்த எல்லை நிர்ணயங்கள் அமைந்து விடுகின்றன. ஆகையால் இவற்றை நல்ல முறையிலே அறிந்தவர்கள் இந்த குழுவிலே உள்வாங்கப்பட வேண்டும். கடந்த காலங்களிலே உள்ளூராட்சி மன்றங்களிலே நான் சொன்னது போன்று பல பிரச்சனைகள் எங்களுடைய பிரதேசங்களிலே ஏற்படுத்தப்பட்டிருக்கின்றது. குறிப்பாக நாங்கள் சொல்ல போனால் 9,740 வாக்குகளை கொண்ட பதவி சிறுபுற பிரதேச சபைக்கு 10 வட்டாரங்களும் 17 உறுப்பினர்களும் வழங்கப்பட்டிருக்கின்றன. அதேபோன்று 6,692 வாக்காளர்களை கொண்ட கோமரங்கடவள பிரதேச சபைக்கு 10 வட்டாரங்களும் 17 உறுப்பினர்களும் வழங்கப்பட்டிருக்கின்றன. அதே போன்றுதான் 6,918 வாக்குகளை கொண்ட முறைவேவ பிரதேச சபைக்கு 9 வட்டாரங்களும் 17 உறுப்பினர்களும் வழங்கப்பட்டிருக்கின்றன. அதே போன்று 11,859 வாக்குகளை கொண்ட சேருவில பிரதேச சபைக்கு 10 வட்டாரங்களும் 16 உறுப்பினர்களும் வழங்கப்பட்டிருக்கின்றன. 50,671 வாக்குகளை கொண்ட மூதூர் பிரதேச சபைக்கு 13 வட்டாரங்களும் 22 உறுப்பினர்களும் 29,137 வாக்குகளை கொண்ட கிண்ணியா நகர சபைக்கு 8 வட்டாரங்களும் 15 உறுப்பினர்களும் 27,168 வாக்குகளை கொண்ட கிண்ணியா பிரதேச சபைக்கு 8 வட்டாரங்களும் 14 உறுப்பினர்களும் 24,761 வாக்குகளை கொண்ட கம்பளகாம பிரதேச சபைக்கு 10 வட்டாரங்களும் 16 உறுப்பினர்களும் வழங்கப்பட்டிருக்கின்றன. அதே போன்று 29,540 வாக்குகளை கொண்ட குச்சவெளி பிரதேச சபைக்கு 10 வட்டாரங்களும் 17 உறுப்பினர்களும் வழங்கப்பட்டிருக்கின்றன. இவற்றை நன்றாக அவதானிக்கின்ற பொழுது எந்த அடிப்படையிலே இந்த எல்லை நிர்ணயம் செய்யப்பட்டிருக்கின்றது, எவ்வாறான அடிப்படையிலே இந்த உறுப்பினர்கள் அல்லது இந்த வட்டாரங்கள் பிரிக்கப்பட்டிருக்கின்றன என்ற பிரச்சனைகள் காணப்படுகின்றன. அந்த நேரத்திலே அது ஒரு பிரச்சனையாக விளங்க விட்டாலும், இப்பொழுது அந்த பிரச்சனையை அறிந்தவர்களாக நாங்கள் இருக்கின்ற காரணத்தினால் தான் நான் ஆரம்பத்திலே சொன்னது போன்று இந்த உள்ளூராட்சி மன்ற இந்த தேர்தல் முறையிலே மாற்றத்தை கொண்டு வர வேண்டிய பொறுப்பு இன்று எங்களிடம் காணப்படுகின்றன. இன்று பல சபைகளிலே பல வேட்பாளர் அங்க உறுப்பினர்கள் இருக்க முடியாத நிலை காணப்படுகின்றன. இன்று பல உறுப்பினர்கள் அவர்களுடைய சபையிலே வருமானம் இல்லாத காரணத்தினால் அந்த சபை செயற்பாடுகளை முன்னெடுக்க முடியாமல் இருக்கின்றன. ஆகையால் இன்று 1000 பேர் இருக்க வேண்டிய ஒரு உறுப்பினராக இருக்க வேண்டிய ஒரு இடத்திலே 2000 மேற்பட்ட உறுப்பினர்கள் இன்று இருந்து கொண்டிருக்கின்றார்கள். ஆகையால் இதிலே அரசாங்கம் என்ற அடிப்படையிலே ஒரு சரியான தேர்தல் முறையை அறிமுகப்படுத்தப்பட்டு இதிலே மாற்றத்தை கொண்டு வர வேண்டிய பொறுப்பு இன்று எங்கள் மத்தியிலே காணப்படுகின்றது. ஆகையால் அதிலே கவனம் செலுத்தி அதற்கான நடவடிக்கைகளை அரசாங்கம் என்ற அடிப்படையிலே கௌரவ ஜனாதிபதி அவர்களும் உங்களுடைய அரசாங்கமும் முன்னெடுக்க வேண்டும். அதனுடைய ஒத்துழைப்பையும் பங்களிப்பையும் எதிர்கட்சியாக இருக்கின்ற நாங்கள் நிச்சயம் நாங்கள் பெற்றுத்தருவோம் என்ற விடயத்தையும் இந்த இடத்திலே நான் பதிவு செய்ய விரும்புகின்றேன். அதே போன்றுதான் சபைக்கு தலைமை தாங்கும் உறுப்பினர் அவர்களே, இன்று சிஸ்டம் சேஞ்ச் என்று சொல்லி ஆட்சிக்கு வந்த இந்த அரசாங்கத்தினுடைய செயற்பாடுகள் எங்களுடைய மாவட்டத்திலே காணப்படுகின்ற சில விடயங்களிலே எவ்வாறான ஒரு சிஸ்டம் சேஞ்சை ஏற்படுத்தியிருக்கின்றது என்பதை நாங்கள் கேட்க விரும்புகின்றோம். இந்த குறிப்பாக எங்களுடைய திருகோணமலை மாவட்டத்தை எடுத்துக்கொண்டால், இன்று கச்சேரி திருகோணமலை கச்சேரி திருகோணமலை மாவட்டத்திலே காணப்படுகின்ற பிரதேச செயலகங்கள் இன்று ஒரு கட்சியினுடைய கிளைகளாக மாறுகின்ற ஒரு நிலைப்பாடு காணப்படுகின்றது. இதுவரைக்கும் எந்த அரசாங்கமும் அரச செயற்பாடுகளிலே மூக்கை நுழைக்காமல் இருக்கின்ற காலங்களை நாங்கள் பார்த்திருக்கின்றோம். ஆனால் இம்முறை அவ்வாறு இல்லாமல் கூடுதலான அரசியல் செயற்பாடுகள் இன்று இந்த பிரதேச செயலகங்களிலும் இந்த கச்சேரிகளிலும் முன்னெடுக்கப்படுகின்றன. இன்று மக்களால் தெரிவு செய்யப்பட்ட பாராளுமன்ற உறுப்பினர்கள் இருக்கின்றார்கள், மக்களினால் தெரிவு செய்யப்பட்டிருக்கின்ற உள்ளூராட்சி உறுப்பினர்கள் இருக்கின்றார்கள். இன்று அவர்கள் இல்லாமல் வேறு நபர்கள் இன்று இந்த அரசாங்கத்துக்காக இந்த இடங்களை பயன்படுத்துகின்ற ஒரு நிலைப்பாடு காணப்படுகின்றது. இது உண்மையிலே ஒரு மோசகரமான ஒரு நிலையை தோற்றுவிக்கின்றது. எங்களுடைய பிரதேசங்களிலே பார்க்கின்ற பொழுது இன்று சென்ற அரசாங்கத்தின் சார்பாக பாராளுமன்றத்திலே போட்டியிட்டு தோல்வியுற்றவர்கள் உள்ளூராட்சி மன்ற தேர்தலிலே தோல்வியுற்றவர்கள் இவ்வாறு தோல்வியுற்றவர்கள் இன்று இந்த திருகோணமலை மாவட்டத்திலே காணப்படுகின்ற கச்சேரியிலும் மாவட்ட செயலகங்களிலும் இன்று அரசியல் செயற்பாடுகளை முன்னெடுக்குகின்றார்கள். ஆகையால் இது ஒரு ஆரோக்கியமான ஒரு நிலையா என்பதை நாங்கள் அரசாங்கத்திடம் கேட்கின்றோம். ஏனென்றால் நாங்கள் விரும்புகின்ற ஒரு விடயம் என்றவென்றால், அரச அதிகாரிகள் அரச நிர்வாகங்கள் அவர்களுக்கான தன்னிச்சையான செயற்படுகின்ற அந்த அதிகாரங்களை நாங்கள் வழங்க வேண்டும். அவ்வாறு வழங்கா விடின் அது ஒரு வேறு திசையை நாடி செல்லுகின்ற ஒரு சூழலை ஏற்படுத்தி இருக்கின்றது. குறிப்பாக இன்று நாங்கள் பார்க்கின்ற பொழுது இன்று எல்லாமே அரசியல் மயமாக்கப்படுகின்ற ஒரு சூழல் எங்களுடைய பிரதேசங்களிலே காணப்படுகின்றது. ஆகையால் இதை கவனம் செலுத்தி இதற்கான ஒரு தீர்வையும் வழங்க வேண்டும் என்ற ஒரு விடயத்தை நாங்கள் கேட்டுக் கொள்கின்றோம். அதே போன்றுதான் பரவலாக இப்பொழுது பாராளுமன்றத்திலே 2-3 தரம் பேசப்பட்ட ஒரு விடயம், இந்த கேபினட்டிலே முஸ்லிம்களுக்கான ஒரு அங்கீகாரம் வழங்கப்படவில்லை என்ற ஒரு விடயம் பேசப்படுகின்றன. உண்மையிலே நாங்கள் கேபினட்டிலே ஒரு முஸ்லிம் பாராளுமன்ற உறுப்பினர் அமைச்சு பதவிகளை வழங்குங்கள் சொன்னது காரணம் என்னவென்றால், அபிவிருத்தி மாத்திரமல்ல எங்களுடைய நோக்கம். அதாவது கேபினட் என்பது இந்த அரசாங்கத்தினுடைய செயற்பாடுகளை முன்னெடுக்கின்ற ஒரு விடயம். கேபினட்டிலே பேசப்படுகின்ற விடயங்களிலே ஒரு முஸ்லீம் இருக்க வேண்டும் என்ற ஒரு எண்ணப்பாடு காணப்படுகின்றன. அங்கே நடைபெறுகின்ற செயற்பாடுகளிலே எங்களுடைய சமூகத்துக்கான ஒரு குரலாக அந்த இடத்திலே இருக்க வேண்டும் என்பதுதான் எங்களுடைய எதிர்பார்ப்பை ஒழிய, அபிவிருத்தி இதற்கு முன்னுள்ள அமைச்சர்கள் என்ன செய்திருக்கின்றார்கள் என்பதையெல்லாம் நீங்கள் அவர்களை விவாதத்துக்கு அழைத்து அவர்களுடன் பேசிக் கொள்ளுங்கள். உங்களுடைய காலங்களிலே நீங்கள் என்ன செய்தீர்கள், எங்களுடைய காலத்திலே நாங்கள் என்ன செய்தோம் என்பதை விவாதிக்க வேண்டும். ஆனால் நாங்கள் கேட்கின்ற விடயம் என்னவென்றால், எங்களுக்கான
அந்த அடிப்படை உரிமையை நீங்கள் வழங்க வேண்டும் என்பதை நாங்கள் மிகவும் தாழ்மையாக நாங்கள் அந்த இடத்திலே கேட்டிருந்தாலும் அதை கூட அதை கூட இந்த அரசாங்கத்திலே இருக்கின்ற முஸ்லீம் பாராளுமன்ற உறுப்பினர்கள் விமர்சனமாக கொண்டு வருகின்றார்கள். ஆகையால் தயவு செய்து புரிந்து கொள்ளுங்கள், அந்த கேபினட் என்று சொல்லுகின்ற அந்த விடயத்திலே பல விடயங்கள் இருக்கின்றது. அபிவிருத்தி மாத்திரமல்ல, கேபினட்டிலே பல விஷயங்கள் பேசப்படுகின்றன. அந்த பேசப்படுகின்ற அந்த நிலையிலே எங்களுடைய சமூகத்தின் சார்பாக ஒருவர் நியமிக்கப்பட வேண்டும் என்பதுதான் எங்களுடைய ஒரு வேண்டுகோளாக இருந்தது என்பதை நீங்கள் தெளிவாக விளங்கிக் கொள்ள வேண்டும். ஆகையால் அந்த விடயத்தையும் இந்த இடத்திலே ஞாபகம் ஊட்டி இங்கு சொல்லப்பட்டிருக்கின்ற இந்த விடயங்களை அரசாங்கம் என்ற அடிப்படையிலே நீங்கள் கருத்தில் கொண்டு சிறந்த முறையிலே இதற்கான நடவடிக்கைகளை முன்னெடுப்புகளை நீங்கள் முன்னெடுக்க வேண்டும் என்பதை இந்த இடத்திலே கேட்டு எனது உரையை முடித்துக் கொள்கின்றேன். நன்றி.